அப்படி ஜலபாத்திரம் உடஞ்சதுமே அப்புறம் ஜலம் கீழே போயிடுது, இந்த மேல பிரதிபிம்பம் இல்லையோண்ணா, இந்த பிரதிபிம்பம் என்னாச்சு, பிம்பத்தோட ஒண்ணா போயிடுது. அதே போல அம் பிரம்மாத்மின்னு மோட்டம் வரும்பொழுது அந்த கரணம் எனக்குடையதான உபாதி போயிடுது. இதுவரைக்கும் தனியாக காணப்பட்டதான பிரதிபிம்பம் பிம்பத்தோட ஒண்ணா போயிடுது, அவருக்கு மோட்டம் போயிடுது. அப்படி ஆச்சாரியாளுக்கும் போயாச்சு, உங்களுக்கும் ஞானம் வந்தா போகிவிடும். உங்களை ஆராதனை பண்ண சொல்லலையே ஆச்சாரியாள், ஆராதனை பண்ண சொல்லலையே. உபனிஷத் சொல்றது பெரியோர்களை ஞானிகளை ஸ்தோத்திரம் பண்ணினா நமக்கு சொல்றது ஆத்மக்யன் அர்த்தனம் பண்ண ஆச்சாரியாளுக்கு ஏன் பூஜை பண்ணணும், ஞானிகளுக்கு ஏன் பூஜை பண்ணணும், அவருடைய கேள்வி. ஈஸ்வரன் பூஜை பண்ணணும் சித்த சுத்திக்காக ஏ குழந்தாய் மகதா விருட்சஸ்ய, பெரிய விருட்சம் முன்னால் ஒரு பெரிய மரம் நிக்கிறது, அந்த மரத்தை காமிச்சு சொல்றார், அஸ்ய விருட்சஸ்ய இந்த மரத்தினுடைய மகதோ விருட்சஸ்ய, பெரிய மரம் இருக்கு அதை பார்த்து. யோ மூலே அப்யாஹன்யா, யார் ஒருவன் ஒரு கோடால் எடுத்த மூலத்துல அதனுடைய அடிபாகத்துல ஒரு அடி போடுவானோ, ஜீவன் சிரவேத், ஒரு கோடாலியில ஒரு அடி போட்டானுங்கன்னா ஒன்னும் ஆகுது மனதுக்கு, என்ன ஆகும், எந்த இடத்துல வெட்டுப்பட்டதோ அந்த இடத்துல கொஞ்சம் ஜலம் கீழே விழும், அவ்வளவுதான். மூலம் ஜீவன் சிரவேத், மத்தியே அப்யாஹன்யா, நடுபாகத்துல அடிச்சானால் கோடாலியில ஒரு அடி போட்டானுங்கன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல இருந்து ஜலம் சிரவிக்கும். அதே போலயே அக்ரே அப்யாஹன்யாத், மேல ஒரு அடி போட்டானீங்கன்னா ஜீவன் சிரவேத், அது உயிரோடையே தான் இருக்கும், ஆனா அதுல இருந்து கொஞ்சம் ஜலம் வரும். ஏஷ ஜீவேன ஆத்மனா அனுப்பிரபூதா, இந்த மனமானது ஜீவன் எனக்கூடியதான சுரூபம் உள்ள இருந்து கொண்டு அனுப்பிரபூதா அதுக்குள்ள பூந்துட்டு பேபீயமானா, அங்க இருக்கக்கூடிய பூமியிலிருந்து வரக்கூடியதான ரசங்களை எல்லாம் சாப்பிட்டு கொண்டு மோதமான ஸ்திட்டதி, சந்தோஷமாக வாழ்கிறது. இப்ப சொன்னதான திருட்டாந்தம் எப்படி இதுக்கு பொருந்தும்னு நம்ம பார்க்கணும். அவர் என்ன சொல்றார், ஜீவன் என்கிறவன் பிரம்மத்தோட சேருமையானால், காரணத்தோட சேருமையானால், ஜலம் சமுத்திரத்துல இது அலை சமுத்திரத்துல சேர்ற மாதிரியும், குமிழ் சமுத்திரத்துல சேர்ற போலையும், குடம் மண்ணாக ஆறா போலையும், அந்தந்த பொருள் நாசமாகணுமே, அதே போல ஜீவனும் நாசமாகி விடணுமே, அது கேள்வி, கேள்வியை மறக்கக்கூடாது. இவர் என்ன பதில் சொல்றார், ஒரு மரத்தை எடுத்துக்கோ, அடிபாகத்துல ஒரு அடி போடு கோடாலியால், நடுபாகத்துல போடு, மேல வேறி போய் போடு, மூணு இதுல என்ன பார்த்தாய், அதுல கொஞ்சம் ஜலம் விழுந்து சார், அவ்வளவே தவிர மரம் மட்டும் சௌக்கியமா இருக்கு, அது மட்டும் பூமியில இருந்து என்ன தேவைப்படுறது எடுத்துக்கிறது, கடைசியில சௌக்கியமா ஆனந்தமா வாழ்ந்துதான் இருக்கு, ஒன்னும் ஆள் அதுக்கு. அதே விதமாதான் ஜீவன் உள்ள போறான், வெளியில வரான், தூக்கத்திலயும் மரணத்திலயும் பிரளயத்திலயும் மறுபடியும் வெளியில அவன் கர்ம கர்ம பலம் எனக்கூடியதான ரசத்தை சாப்பிட்டு கொண்டு எப்படி மாதிரி இருந்துட்டு இருக்கான். மரம் எப்படியோ ஜீவனும் அப்படித்தான். சார் நான் சொன்ன திருஷ்டாந்தத்துக்கு நீங்க சொன்ன வித்தியாசம் இருக்கேன், நீ சொன்ன மாதிரியே உலகத்துல எக்ஸாம்பிள் கிடைக்கணும்னு ஏதாவது இருக்கேன், எக்ஸாம்பிள்னால ஏதாவது ஒன்று தவிக்க முடியுமா, உனக்கு ஒரு திருஷ்டாந்தம் இருக்கு, எனக்கு ஒரு திருஷ்டாந்தம் இருக்கு, நீ வந்து காரணத்தை அடைஞ்சால் காரியம் கெட்டு போயிடும், நாதமா போயிடும் சொன்னேன், நான் பாரு இது அடிச்ச ஒன்னும் அழியும்னா. அதே போல ஜீவனுக்கு ஒரு பாகம் போயிருக்கு, அவனுக்கு மனசு புலன்கள் சரீரம் இவ்வளவு இருக்கு, அந்த மனசுக்கு தான் நாசமா இருக்கு, ஆகையால் உள்ளவா இருக்க மறுபடியும் வெளியே வரா, அதுலயே அதே மாதிரிதான் அப்படின்னு நான் சொன்னது சரியா வரலையே சொல்றேன். ஏகாம் சாக்காம் ஜீவோ ஜஹாதி, எப்பொழுது இந்த ஜீவனானவன் ஏகாம் சாக்காம் ஜஹாதி, ஒரு கிளையை விடுகிறானோ, அந்த மரத்து ஜீவன் மரத்துல இருக்கக்கூடியதான ஜீவன் ஒரு கிளையிலிருந்து தன்னை இழுத்துக்கிறானோ, அப்பொழுது அந்த களை மட்டும் பட்டு போறது. இரண்டாவது சாகையிலிருந்து அந்த ஜீவன் தன்னுடைய சக்தியை இழுத்துக் கொள்கிறான், அது சா சுஷ்யதி, அதுவும் சொல்றது அடைகிறது. திருத்தீயாம் ஜஹாதி, மூணாவது கிளையிலிருந்து அது தன்னை இழுத்துக் கொள்கிறது. சா சுஷ்யதி சர்வம் ஜஹாதி, அந்த அந்த சரீரத்தில் அந்த விருட்சம் முழுக்க தான் வேண்டாம், அந்த ஜீவன் தன்னை இழுத்துக்கிறான். சர்வ சுஷ்டி மரம் முழுக்கப்பட்டு போறது. ஏவமே விகல சோமிய வித்தி ஓவாதா அப்படின்னு இப்படிதான் தெரிஞ்சுக்கோப்பா. எப்படி ஜீவ அபேதம் வாவதில இதம் பிரியதே, ஜீவனோட சம்பந்தப்படாத விஷயங்கள் தான் சாகிறது. நதி ஓம் பிரியதே, ஜீவனுக்கு அழிவில்லை, இது சய ஏடோ அனிமா. அந்த பிரம்மன் தான்பா இந்த ஜீவன், அவர் தான் எல்லாமே வியாபிச்சிருக்கார். ஐததாத்மியம் இதகம் சர்வம், அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் தான் இவையெல்லாம். தத் சத்தியம், அதனால அதுக்கு அழிவுன்னு சொல்லாதீங்க. தத் சத்தியம் ச ஆத்மா, அந்த ஜீவன் ஜீவன் சொல்றது அந்த பிரம்மன் தான். தத்வமசி, நீ அந்த பரமாத்மாவா இருக்கிறாய். ஸ்வேதகோதோ இதி, இத்தனையும் கேட்ட பிறகு என்னமோ சத்துல இருந்து ஒன்னா போறானா இந்த ஜீவன், அவன் போறதும் தெரியலேங்கிறேள், வரதும் தெரியலேங்கிறேள், அவன் காரணமோட சேர்ந்தான் அதுவும் ஆக மாட்டேங்கிறள், எதை சொன்னாலும் எக்ஸாம்பிள் சொல்றேன். அவ்வளவு சூற்றமாக யாரு கண்ணுக்கும் தெரியப்படாத, யாருடைய ஒரு புலனுக்கும் ஆகாத, யார் மனசுக்கும் தெரியாதான அவ்வளவு சூட்சமான பதார்த்தத்தில் இவ்வளவு பெரிய உற்றம் இவ்வளவு எப்படி சார் வரும்? கொஞ்சமா அதை நம்பறதுக்கு சான்ஸ் வேண்டாமா? அவ்வளவு அத்தியந்த சூட்சம் சோசட்டில் தீங்க, அதுல இருந்து இவ்வளவு பெரிய உலகம். இந்த உலகமே பார்த்தேன்னா அசிய மனசாபி அச்சிந்திய ரச்சனா ரூபசிய, மனசினால கூட யோஜனை பண்ணி பார்க்க முடியாது. எத்தா நான் மனுஷியாய் எத்தனை பேர் 1.25 பில்லியன்ஸ் ஒத்த மாதிரி ஒத்த இல்லையே. ஆனா ஒரு மனுஷன் மாதிரி ஒரு மனுஷன் இருக்க மாட்டேங்கிறான. ஒரு மனுஷனுடைய மனசை வெவ்வேறு சமயத்துல வெவ்வேறு விதமா நினைக்கிறதே, இவ்வளவு டிஃபரன்ஸ் என்ன? மில்லியன் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஒன்றும் தெரியல. ஒவ்வொரு பொருளையும் வெரைட்டிஸ் பாருங்க. ஒரு புட்பத்துல எத்தனை வெரைட்டி? ஒரு மல்லி புட்பம்னா 1000 வெரைட்டி, ஒரு ரோஜா புட்பம்னா 1000 வெரைட்டி. ஒரே புட்பங்களை ஒரே மரத்துல இருந்து வாங்கிட்டு வந்தா அதுலயும் வித்தியாசம். இத்தனை வித்தியாசங்கள் இருக்கக்கூடியதான இவ்வளவு உலகம் அவ்வளவு சூட்சமாக, கண்ணுக்கு தெரியாது, காது கெட்டாது, மூக்கால மகர முடியாது, வாக்கால அறிய முடியாது, தோலால தொட முடியாது, அப்படி இருக்கக்கூடியதான அந்த பிரம்மத்துல இருந்து என்னவா சார் வந்தது? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கல உலகத்துல. அது மாதிரி ஒண்ணு இருந்தா நான் பாத்துக்கிறேனே, அப்படி இருக்கு நம்பறேன் அப்படின்னு மறுபடியும் டவுட் கேட்டான். சொல்றேன் பாரு, நீ என்னென்ன கேள்வி கேட்பீளோ எல்லாத்துக்கும் ஹேண்டியா எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு மேல சொல்ல போற. இப்ப இதுக்கு பாட்டுங்க. ஓ சுருணு திருஷ்டாந்தம் அஸ்யா, இங்க இவ்விஷயத்தில் திருஷ்டாந்தத்தை கேடு. ஹே சோம்யா, மகதா அநேக சாகாதி யுக்தஸ்ய, ஏதோ ஒரு சின்ன ஒரு கொடி எடுத்துக்கல அவர், பெரிய விருட்சம் ஆலமரம் மாதிரி ஒரு மரத்தை எடுத்துட்டாரு. அநேக சாகாதி யுக்தஸ்ய விருட்சஸ்ய அஸ்யா இது அக்ரதா ஸ்திதம் விருட்சம் தர்சயன்னா, கண்ணுக்கு முன்னால இதோ பாக்குற பார் அது. சோ எக்ஸாம்பிள் எப்பொழுதும் கான்கிரீட்டா இருக்கணும், எக்ஸாம்பிள் நன்னா புரியணும். அதுக்கப்புறம் தாத்தாந்திகத்துல புரியறதோ இல்லையோ அது அப்புறம், எக்ஸாம்பிள புரியணும்னா முதலே மோதம் வந்துடும். சோ எந்த இடத்துல எக்ஸாம்பிள் கொடுக்கறோ அது நன்னா இருக்கணும். அதனாலதான் என்ன பண்ணார், அநேக சாகாதி யுக்தஸ்ய விருட்சஸ்ய, பெரிய மரம் அநேக கிளைகளோட கூடியிருக்கு, அந்த கிளைகளோட இருக்கிற மரத்தை அக்ரதாஸ்திதம், எனக்கு முன்னால் இருக்கக்கூடியதான மரத்தை விருட்சம் தர்சயன்னா காண்பித்துக் கொண்டே சொன்னாரா. எதிய கஷ்டித்து யாராவது ஒருவன் அஸ்ய மூலே, இதனுடைய மூலத்தில் கீழ்பகுதியில் அபியாகன்யேர் அடிப்பானேனால், பரஸ்வாதினா கோடாலியோ வேற எதனாலேயோ அடிப்பானோ ஏனால், சக்ரத் காத மாத்திரேனா ஒரு அடி போட்டதனால், நசுஷ்யதி அந்த மரம் பட்டு போறதில்லை, ஜீவன்னேவ பவதி உயிரோடையே இருக்கிறது. ததா தஸ்ய ரசஸ்ரவே, அப்பொழுது எந்த பகுதியிலிருந்து கீழே அடி போட்டானோ அந்த இடத்திலிருந்து ரசஹாஸ்ரவே, கொஞ்சம் ரசமானது அதுல இருந்து கீழே ஒழுகும். ததா யோ மத்தியே அப்யான், அதே போல நடு பாகத்துல அந்த மரத்தினுடைய நடு பாகத்துல எங்கேயாவது ஒரு அடி போட்டானேயானால், ஜீவன் சிரவேத, மரம் பட்டு போகாது, மரம் உயிரோட இருக்கும், ஆனா எந்த இடத்துல வெட்டு போட்டானோ அந்த இடத்துல கொஞ்சம் ரசம் சிரவிக்கும். யோ அக்ரே அபியா, அதே போல மரத்தினுடைய நுனியில் மேல் பாகத்தில் அடித்தானையானால், ஜீவன் சிரவேத, மரம் உயிரோட இருக்கும், ஆனா அங்கே ஏதாவது ரசமானது கீழே விழும், பாலானது அதுல இருந்து தெரிச்சு கீழே விழும். சயேஷ விரட்சா, அந்த இந்த மரம் இதானீம் ஜீவேன ஆத்மனா அனுப்பிரபூதா, அந்த மரத்தினுடைய ஜீவன் அதுக்குள்ள இருக்கிறதுனால, அனுப்பிரபூதா உள்ள வியாபித்திருப்பதனால், அனுப்பிரபூதா அணுவியாப்தா, மரம் முழுக்க நெடுக கீழிருந்து மேல வரைக்கும் அந்த மரத்தினுடைய ஜீவன் இருக்க, ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் உயிர் இருக்கு, நமக்கு எப்படி உயிர் இருக்கோ அதே போல மரங்களுக்கும் உயிர் இருக்கு, அதுவும் சுவாசிக்கிறது, அதுவும் ஆகாரத்தை தயார் பண்ணிக்கிறது எல்லாம். இந்த பப்பாளி மரத்தை கீழே வெட்டி போட்டுருப்பாங்க பாத்தெல்லாம் தெரியும், கீழிருந்து மேல வரைக்கும் ஓட்டம் இருக்கும். அது என்ன, அது மரத்துல கீழே இருந்து ஜலத்தை அப்படியே இழுத்துட்டு மேல போறது, அதான் அப்படியே பப்பாளி கொள்ள போறது, எல்லாம் அப்படி தெரியுது. அந்த தென்னை மரம் எல்லாம் இருக்கு பாருங்க, கீழே ஜலத்தை விட்டா யார் சார் மோட்டர் விட்டா அந்த ஜலத்தை அங்கே ஏட்டி வச்சா? நேச்சுரலா அது பகவான் எல்லாத்தையும் சுட்டி பண்ணிருக்காரு. நீங்க ஆகாரத்தை வாயத்துல போறது, வாயில போடுறது, அது வாயத்தை கொள்ள போறது, மேல இருந்து கீழே விழுது. இது கீழே இருக்கிற ஜலமா இருந்தா மேல போறது, அந்த ஈஸ்வரனுடைய ஒரு அபிப்பிராயங்கள் ஒருத்தரால் யாரால பார்க்க முடியும்? கிராமாந்தரத்தில் போய் பார்த்தா இந்த கொடிகள்லாம் இருக்கு பத்தியா, இந்த பூசணி இத கொடிகள்லாம் அது இப்படி ஹரிசான்டலா வளரும். இங்க இருந்ததுனே அந்த அன்னமாரி இப்படி போறது, எப்படி ஒவ்வொருடனே ஒவ்வொரு பிராணிக்கும் அது எப்படி போறது யாருக்கு தெரியும்? இந்த பகவான் தான் சுட்டி பண்ணியிருக்கார். ஆகையா அணுவியாப்தா சரீரம் முழுக்க வியாபித்து, அந்த ஜீவனானவன் இந்த சரீரத்துல காலில இருந்து தலை வரைக்கும் முழுக்க வியாபிச்சிருக்கார். நீங்க அதோட இருக்கார் இல்ல. பேபீயமானஹா பேபீயமானஹா குடித்து கொண்டே இருக்கான் ஐயா ரசத்தை பறந்தாண்டியில இருந்து. நான் பாக்குறேன் என்னைக்காவது ஒரு நாள் பட்னி இருக்குமா ஏகாதசியை தவிர, ஏகாதசியும் கூடான்னு சில பேர் சொல்வா. அது எப்பொழுதுமே சாப்பிட்டே இருக்கான், எப்பொழுதும் இந்த சரீரம் அந்த ரசத்தினால சௌக்கியமா இருந்துட்டு இருக்கானே. பேபீயமானஹா அத்தியத்தம் பிபன்னுதகம் பௌமாம்சரசான ஜலம் என்ன, பூமியில் இருக்கக்கூடியதான ரசங்கள் என்ன, இவை எல்லாம் மூளை கிரண்டன்னு வெயர்கள்னால இழுத்துக்கொண்டு மோதமான ஹர்ஷம் பிராப்னவன் சந்தோஷமா திட்டதே இருக்கிறது நிக்கிறது. மரங்கள்ல ஏதோ போடாலியால அடிச்சான் சரி போ அவ்வளவுதான், நமக்கு எங்கேயாவது வெட்டப்படுறது அதுக்காக நான் பிராணனை விட்டோம் என்னாச்சு அது வெட்டப்படுறது, ஏதோ ஒரு பேண்டேஜ் போட்டுக்கணும் இஷ்டம் இருந்தா. இன்னும் சில பேர் பேண்டேஜே போட்டுக்கிறது இல்லை, தானா போறது சார் அப்படிங்கலாம். இந்த சின்ன சின்ன கேரளுக்கெல்லாம் ஒன்னும் ஆளே சார் தஸ்யா அஸ்யா அதே விதமா இந்த ஏகாம் எதேகாம் சாக்காம் ரோகிரத்தாம் ஆகாம். அந்த மரத்தினுடைய ஒரு கிளை அதுக்கு ஏதோ வியாதி வந்தது அல்லது என்ன யாரோ டோட்டலா வெட்டிவிட்டான் அந்த மரத்துல இருந்து அந்த கிளைய வெட்டிவிட்டான் தனியா. அப்ப என்ன ஆகதாம் வா ஜீவா ஜஹாதி உபசம்ஹரதி அதுல இருந்து தன்னை இழுத்துக் கொள்கிறது. எந்த கிளையானது ஒட்டின்றதோ வெட்டப்பட்டதோ அந்த வெட்டப்பட்ட கிளையிலிருந்து ஜீவன் தன்னை இழுத்துக் கொள்கிறான். அப்பொழுது என்னாச்சு சாகாயாம் விப்ரசுருதம் ஆத்மாம்சம் அந்த கிளையில வெட்டுறதுக்கு முன்னால அந்த கிளை நடந்து இந்த ஜீவன் இருந்தார். இப்ப இந்த கிளையை வெட்டினதுமே என்ன ஆயிடுது அந்த ஜீவன் தன்னை அக்கிளையிலிருந்து தன்னை வித்ரா பண்ணிட்டார். அப்பொழுது அந்த கிளை என்னாச்சு பட்டு போச்சிருந்தார். அதசா சுஷ்யதி வாங் மன பிராண கரண கிராம அனுப்பிரவிண்டோகி ஜீவா இந்த ஜீவன் வாக்கு மனசு பிராணம் இப்படிப்பட்டதான காரணங்கள் இவைகள்னால உள்ள போயிருக்கார். நம்ம சரீரத்துக்குள்ள இந்த புலன்கள்லாம் இருக்கு, செயல் புலன்கள் அறிவு புலன்கள், கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் அப்படின்னு இருக்கக்கூடியதெல்லாம் அறிவு புலன்கள். இதுவருக்கா தானே நமக்கு அறிவுகள் வருது. அதே போல வாக் பாணிபாத பாயுபஸ்தம் என்கிறது செயல் புலன்கள். இந்த அறிவு புலன்களும் செயல் புலன்களும் பிராணமும் மனசும் இவைகள்லாம் இவளோட ஜீவன் உள்ள போயிருக்கார். வாங் மன பிராண கரண கிராம கிராமம்னு வில்லேஜ் இல்ல, கிராமம்னு இங்க கூட்டம்னு அர்த்தம். அனுப்பிரவிட்டோகி இதனால் அல்லவா சரீரத்துக்குள்ள பூந்து கொண்டிருக்கார் ஜீவா. இது ததுபசம்ஹாரே உபசம்ஹரியதே எப்பொழுது அந்த புலன்கள் அதுல இருந்து தன்னை இழுத்துக்கிறதோ அப்பொழுது ஜீவனும் தனியா இழுத்துக்கிறான். கைய வெட்டி போட்டாருன்னா அந்த கையில தோல் இந்த மேல உணருமா உணராது. அதே போல கண்ணு கெட்டு போயிடுது கண்ணு பார்க்குமா பார்க்காது. அதே விதமா அந்த புலன்கள் தன்னை வித்ரா பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா பிராணமும் வித்ரா பண்ணிக்கிறது. ஜீவேனக பிராணயுக்தேன அசிதம் பீதம் ச இந்த ஜீவனானவன் உயிரோட இருந்து கொண்டு இவன் அசிதம் சாப்பிடுகிறான், பீதம் ச குடிக்கிறான், ரசதாம் கதம் இவைகள்லாம் ரசமாக ஆகி. இதெல்லாம் எப்படி சார் எல்லாம் கேட்கப்படாது, என்ன முன்னாலே சொல்லிவிட்டேன். இவன் சாப்பிட்டா அந்த மாதிரி வயத்துல வரணும், மறுபடியும் கடைஞ்சி மறுபடியும் இயக்கத்துக்கு போய் இப்படி எல்லாம் ஆறுது, அன்னத்தை சாப்பிட்டா மனசு விருத்தி ஆறுது, பிராணத்தை சாப்பிட்டா ஜீவன் விருத்தி, இப்படி எல்லாம் கீழே சொல்லிவிட்டேன். பிராண விருத்தி ஆறுது, அதே நெய்யை முதலிய பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்டா வாக்கு விருத்தி ஆறுது, எல்லாம் கீழே சொல்லிவிட்டேன். கீழே மேல என்னென்ன உபயோகப்படுத்தணுமோ அதெல்லாம் கீழே நீட்டா சொல்லிவிட்டேன். ஆகியால் மரம் சாப்பிட்டதான பதார்த்தமோ குடிச்சதான கடமோ என்னாச்சு ரசதாம் கதம் அத ரசமாக ஆகி ஜீவத் சரீரம் விருட்சம் வர்த்தயது உயிரோட இருக்கக்கூடியதான இந்த மரத்தை வளர்த்து கொண்டு ரச ரூபேணா அது ரசமாக இருந்து கொண்டு ஜீவசிய சத்பாவே லிங்கம் பவதி அந்த ஜீவன் இன்னும் இருக்கான் என்கிறதுக்கு அடையாளமாக ஆறு. ஒரு மரத்தை ஒரு கோடாலிய அடிச்சு இல்லையானா ஒரு போடு போட்டேன்னா அந்த இடத்துல ரசம் வருதுன்னு என்ன அர்த்தம், உயிரோட இருக்க ஜீவன் பேர். நம்மளை ஏதாவது போட்டானா நம்ம காசு மூச்சுன்னு கத்துவோம், ஓ இன்னும் உயிரோட இருக்கா சார் அப்படின்னு தெரியும். ஒரு பின்னால கொத்தி பாருங்க அவன் எழுந்து நாலு போடு போடுறான், ஏண்டா இவனுக்கு வலிக்கிறது இவன் கத்துறான் தெரியுது உயிரோட இருக்கான். மரத்துக்கு உயிர் இருக்கா இல்லையா எப்படி தெரியும், அது கத்தாதே. ஒரு கோடாலியால ஏதோ போட்டேன்னா அதுல இருந்து ஒரு ரசம் வருமையானால் அப்போ உள்ள ஜீவன் இருக்கான்னு தெரியறதான். ரசரூபேண ஜீவசிய சத்பாவே லிங்கம் பவதி அசித பீதாபியாமி தேகே ஜீவகா திஷ்டதி. தாங்கள் சாப்பிட்டதோ தாங்கள் குடித்ததோ இவைகள்னால் இந்த சரீரத்தில் ஜீவன் இருக்கிறான். தே அசித பீதே, அந்த சாப்பிட்டதான உட்கொண்டதான பதார்த்தமோ குடித்ததான பதார்த்தங்களோ ஜீவகர்ம அனுசாரிணி, அதற்கு தகுந்தா போலதான் கிடைக்கும். இது எதுக்காக இப்படி சொல்றாருன்னா நமக்கு புரிஞ்சுக்கணுங்கிறது. மரம் வந்து அது இஷ்டமா நான் அதை போய் நான் சாப்பிடறேன், நான் லட்டு சாப்பிடறேன், மைசூர் பாக்கு சாப்பிடறேன் நினைக்குமோ? ஆனா அது எதுக்கு எது வேணுமோ அது அது கிடைக்கும். அது கர்மா எவ்வளவு இருக்கோ அது தந்த போல. சில மரங்கள் அதுக்கு அதுக்கு வேண்டியதான ஆகாரங்கள்லாம் கொண்டு வந்து போட்டு அது வேண்டியதான எருவெல்லாம் போட்டு எல்லாம் சில பேர் பண்றேன். சில பேர் இந்த ரோட்ல இருக்கிற மரங்கள் என்ன அது பாட்டுக்கு அது ஏதோ இருக்கு, கிடைச்சத சாப்பிடுறது தொகைக்குமா இருக்கு. விஷயம் என்ன அப்படின்னா மனுஷனுக்கும் அதான் கதி. நல்ல ஆகாரம் இன்னைக்கு வந்திருக்குன்னா ஏதோ போன ஜென்மால ஏதோ நிவேதனம் பண்ணிருக்கோம், கிடைச்சது கிடைக்கலன்னு அவ்வளவுதான் திருட்டா இருக்கணும். அவனவனுக்கு அவனுடைய தலையெழுத்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போலதான் அன்னம் கிடைக்கும், அதுக்கு தகுந்தா போலதான் ஆகாரம் கிடைக்கும். நம்ம பாட்டுக்கு அது கிடைக்கிறது கிடைக்கிறது கிடைக்கல அழுது பிரயோஜனம் இல்லை. ஜீவகர்மானும் சாரி ஏதோ ஒழுங்கா நமக்கு போயிட்டே இருக்குன்னா இது ஜென்மாந்திரத்துல நான் பண்ணினோமோ பெரியவர்களே அனுகிரகம் இருக்கும் ஆசீர்வாதம் இருக்கும் சாப்பிட்டாங்க தினந்தோறும் சாப்பிட்டது. இந்த அம்பால அன்னபூர்ணா தேவிய ஒரு கணம் காய்ச்சிக்கணும், கடைக்கு வரைக்கும் கிடைக்கணுமேமா கிடைக்கணும் பண்ண முடியும். அவளுடைய கர்மானுசாரணி என்ன தான் நிறைய காது கோடி கோடி இருக்கட்டும் சாப்பிட முடியாத போயிட்டுன்னா என்ன பண்றது? அதனாலதான் வேதம் சொல்றது, ஐயா சாப்பிடணும் கிடைக்கணும். அன்னாதோ பவதி, அன்னம் பவதினு சொல்லல, உங்களுக்கு அன்னம் கிடைக்கணும் இல்ல. அன்னாதோ பவதி, அன்னத்தை நீங்க உட்கொள்றவராக ஆகிறது. அன்னாதா ஏதோ ரசத்தை டியூப்ல போடுற அப்படி இருக்கக்கூடாது, கடிச்சு சாப்பிடணும். 95 வயசானாலும் பல்லு கரெக்டா இருக்கணும். வேணா முறுக்கு சீட வேணா அடிச்சுட்டு சாப்பிடுங்கோ, மீதி பதார்த்தங்களை அடிச்சு பொடி பண்ணி பால்ல கலந்து சாப்பிடுங்க வேண்டாம் சொல்லல. ஆனால் மீதி எல்லாம் வாயால சாப்பிட்டு அது சந்தோஷமா இருக்கணும். அதனால அன்னாதோ பவதி, அன்னவதி அன்னாதோபவதி பிரதயாபகவென்றம் பவத்ததேன அப்படின்னு சொல்றது. அன்னம் பவதின்னு சொன்ன போறாதோ, அன்னாதோ பவதின்னு நேச்சுரலா நம்ம எப்படி சுவைச்சு சாப்பிடணுமோ அப்படி சாப்பிடுறாவல பகவத் அனுகிரகம். அதான் ஆச்சாரியர் ஜீவ கர்மானுசாரிணி இது அவனவன் என்னென்ன பண்ணிண்டானோ அதுக்கு தகுந்தா போல அவன் நிறைய சாப்பிடறானே சார். இவன் எப்படி சாப்பிடறானே சார்? சில பேர் பீமசேனன் மாதிரி சாப்பிடுவான், சில பேர் அவ்வளவுதான் சாப்பிடுவான். ஆனா இந்த சரீரத்துக்கு ஒரு வியாபாரம் இருக்கு, எவ்வளவு நீங்க சாப்பிடுறோ அதுல ரசத்தை போடும். இவ்வளவு சாப்பிடணும்னு வேண்டியது இல்லாம இந்த சரீரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் எடுத்துக்கோ, அதுக்கு மேல நீங்க சாப்பிட்டேன்னா அது என்ன ஆகும்? நேரம் அது வந்து இந்த வெயிட்ட ஏறதுக்கு இன்க்ரீஸ் ஆறது, இன்க்ரீஸ் ஆறதுக்கு உபயோகப்படுறது. சோ பெட்டர் ஈட் லெஸ் அப்படி ஒரே தினம் சாப்பிட்டேன்னு வச்சுக்க, ஜீவோ சுட்சியத்தை போயிடும். அதுல வியாபாரம் நீங்க தான் பண்ணிக்கணும். எல்லா ஆச்சாரியர் பாஷ்யத்துல ஜீவ கர்ம அனுசாரிணி இது அசித பீதே, சாப்பிட்டதும் குடித்ததும் ஜீவ கர்ம அனுசாரிணி இது தஸ்ய ஏகாங்க வைக்கல்ய நிமித்தம் கர்ம எதா உபஸ்தாபிதம் பவதி. கை போறதோ கால் போறதோ காது போறதோ இப்படி எல்லாம் போறது என்ன, அந்த அங்கம் போறதுக்கு வேண்டியதான கர்மம் அவன் பண்ணியிருக்கான் ஜென்மாந்தரத்துல அப்படிதான் பண்ணியிருக்கான். அதனாலதான் அப்படி போச்சு. சில பேருக்கு விரல் போயிடும், கை போயிடும், கால் போயிடும், ஆக்சிடென்ட் பா, எப்படி ஏதோ ஜென்மாவதமா இந்த பாபத்தினால அந்த அந்த அங்க போறது. அதே போல மரத்துல கலைய விட்டுற பார்த்தால எது பாபம் பண்ணிருக்கு. அதனாலதான் தஸ்ய அதற்கு ஏகாங்க வைக்கல்ய நிமித்தம், ஒரு அங்கமானது விகலமாக போகிறது. விகலம்னா ஷார்ப்ட் ஆஃப், அப்படிப்பட்டதான நிமித்தம் கர்மா எப்பொழுது ஏற்படுகிறதோ, எதா உபஸ்தாபிதம் பவதி எப்பொழுது வருகிறதோ, ததா அப்பொழுது ஜீவகா ஏகாம்சா காம்ஜஹாதி, அவன் அந்த சாக்கையை விடுகிறான். சாக்காயாக ஆத்மானம் உபசம்ஹரதி, அக்கிளையிலிருந்து தன்னுடைய ஒரு ஆக்டிவிட்டீஸை வித்ட்ரா பண்ணிக்கிறார். தான் அதுக்குள்ள போகிறதில்லை. எந்த கலை பட்டு போறதுன்னு இருக்கோ அந்த கலையில இவன் உள்ள போகிறதில்லை. இந்த மனுஷாளுக்கே பெராலிசிஸ் ஒண்ணு வருது பத்தில, அப்ப என்ன ரத்த பிரசாரம் இங்க போறதில்லை. ஏன் போறதில்ல? அந்த பாகங்கள் வேலை செய்யப்படாதுன்னு ஜென்மாந்திரத்துல இவனுக்கு ஏதோ கர்மா இருக்கு, அதனால வேலை செய்யல. அதனால பரமாத்மா சரீரம் சிருஷ்டி பண்றப்ப பர்ஃபெக்டா தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணினார். ஆனா அந்த கர்மாவுக்கு தகுந்தா போல அதெல்லாம் ஏற்படுறது. என்னென்ன கர்மா பண்ணினானோ ஜென்மாந்திரத்துல அதுக்கு தகுந்தா போல ஆகுது. பாண்டவியர்னு ஒரு ரிஷி, அவர் சின்ன வயசுல ஒரு காலத்துல இந்த ஒரு பட்டுப்பூச்சி இருக்கு பத்தில அந்த அதை அதனுடைய பின்பாகத்தை கட் பண்ணி அதுக்குள்ள குச்சி வெட்டி அப்படி விளையாடுவார். அதனால என்ன ஆயிடுச்சுனர், அடுத்த பிறவில பெரிய மகர்ஷியானார். ஆனா ஒரு ராஜா அவர் என்ன பண்ணார், இவர் தப்பு பண்ணினார் என்ற நினைத்து ஒரு சூரத்துக்கு மேல அவர் அப்படியே குத்தி ஆகாசத்தில் வச்சுட்டார். அப்பவும் சரீரத்தை மருந்து தபஸ் பண்ணினார். பகவான் பிரத்யட்சமானார், எனக்கு இப்படி ஏன் இந்த தப்பு பண்ணினேன், இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தியே, நான் ஒண்ணும் பண்ணலையேன்னு கேட்டார். இப்ப ஒண்ணும் பண்ணலையே, அன்னைக்கு அந்த பூத்திக்கு வலி என்னன்னு காமிச்சார். ஆனால் நம்ம தெரியாம ஏதாவது பண்ணினோமே ஆனால் அது அடுத்த பகுதியில் எந்த பிராணிக்கும் அபகாரம் பண்ணக்கூடாது. அதே போல யாராவது கஷ்டப்பட்டு இருக்கா ரோகத்துல பகவான பிரார்த்திக்கணும், இருக்கணும், ஏதோ அவ சௌக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு. யார் எடுத்து அவனுக்கு ஆக வேண்டியதுதான் இப்படின்னு நினைக்கிறவங்க பண்றான், கட்டப்பட்டா வேணும் சார். இவன் ஒரு காலத்துல எப்படி ஆடினா தெரியுமா, அதெல்லாம் சொல்லாதியும் இங்க இல்ல டென் பண்றது, ஏன்னா இதுல நாங்க பகவான போட்டோம் சௌக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அதனால
கன்னியாசிகள் மாத்திரம் அகிம்சா தர்மம், கன்னியாசிகள் மாத்திரம் சொல்றேன்
இல்ல, நஹிம் சியாத் சர்வா பூதானே, எல்லா பிராணிகளுக்கும் உண்டது. சக்தி மகாவிரதம் எப்பொழுதும் சன்னியாசியான ஹிம்சை பண்ண மாட்டேன்னு அடிஷனலா பிரதிஜை பண்ணிருக்காரு. நமக்கெல்லாம் பிரதிஜை பண்ணாம கட்டளை இருக்கு, வேதம் யாரையும் மனசாலையும் ஹிம்சை பண்ணப்படாதுன்னு. அவர் அதை உணர்ந்து இனிமேல் நான் யாருக்கும் ஹிம்சை பண்ண மாட்டேன்னு சன்னியாசம் வாங்கி சர்வபூத ஹிதே ரதா அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். அதனால இது ஜென்ரல் ரூல். அதனால ஏதா உபஸ்திதம் பவதி ததா ஜீவா, அப்பொழுது ஜீவன் ஏதாம் சாக்காம் ஜஹாதி, ஒரு கிளையை விடுகிறார். ஆத்மான உபசம்ஹரதி, அக்கிளையில இருந்து தன்னை எழுத்துக்கிறார். அத ததா, அப்பொழுது சா சாக்கா சுட்சதி, அத சாக்கா பட்டு போறது. ஜீவஸ்திதி நிமித்தோஹி ரசஹா, இந்த சரீரம் இந்த ஜீவன் இருக்கணும் என்பதற்கு காரணமான ரசமானது ஜீவகர்ம அக்ஷிப்தா, இந்த ஜீவகர்மாவனால அது இங்க இருக்கப்பட்டு ஜீவ உபசம்ஹாரு, எப்பொழுது ஜீவன் அக்கிளையிலிருந்து இழுத்துக்கிறானோ அதுக்கப்புறம் நதிஷ்டதி அந்த ரசம் அங்கே போறதில்லை. அதனால இவன் சாப்பிட்டதான ஆகார ரசம் அந்த பகுதி இழுக்க போறதில்லை. ரசம் அபகமேச்சா, அந்த ரசம் அதிலிருந்து போயிடுமே ஆனால் சாக்கா கிளையானது சோஷம பைத்தி பட்டு போறது. ததா சர்வம் விருட்சம் ஏவம், இப்படி ஏதா அயம் ஜஹாதி, இந்த ஜீவன் எப்பொழுது விடுகிறானோ ததா சர்வோபி விருட்சா சுஷ்யதி, எல்லா விருட்சமும் பட்டு போகிறது. விருட்சசிய ரசசிரவண, அந்த மரத்திலிருந்து ரசம் ஒழுகிறதோ சோஷணம் பட்டு போறதோ இப்படிப்பட்ட சிலிங்காது அடையாளங்களினால் ஜீவவத்வம், விருட்சங்களுக்கும் ஜீவம் இருக்கு என்றதும் திருஷ்டாந்த ஸ்ருதேஷ்டா, இந்த ஜீவனுக்கு திருஷ்டாந்தம் சொன்னதுனால அதுவும் ஜீவனாகத்தான் இருக்கணும். இந்த மனுஷியனுக்கு திருஷ்டாந்தமாகத்தானே மரத்தை சொல்லியிருக்கார், இப்ப ஜீவனுக்கு திருஷ்டாந்தம் ஜீவன் தானே சொல்லணும். அதனாலையும் சேதனாவந்தா ஸ்தாவராக, ஸ்தாவரங்கள் எல்லாம் உயிருடன் இருக்கிறது என்று பௌத்த காணாதி மதம், காணாத மதம் அதேதனா ஸ்தாவராயி. ஆனா இப்படி இருக்கிற காலத்துல பௌத்தாள் என்ன, காணாதாள், காணாதாள் நையாயிட்டாள், அவ ரெண்டு பேரும் அதேதனா ஸ்தாவராக, மரங்கள் கொடிகள் இவைகளுக்கெல்லாம் உயிர் இல்லை அப்படி என்று சொன்னாரே, இதெல்லாம் இத்தியேதது அசாரம், இதெல்லாம் தப்பு என்று தரிசிதம் பவதி. ஆச்சாரியால் எப்ப சுவாமி பாட்டியம் எழுதினார், 2000 வருஷம்னு வச்சு. ஆனால் இப்பொழுதுதான் மரத்துக்கு உயிர் இருக்குன்னு போஸ் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சயின்ஸ்ல படிக்கிறோம். உபநிஷத்துல இருக்க எழுதினா ஜீரோ போட்டுருவா டீச்சர், அவர் கண்டுபிடிச்சா தான் நீங்க எழுதணும். விவகாரம்
என்னடா
சொல்றேன், லோக்கத்தில் நமக்கு இங்கிலீஷ் படிப்பெல்லாம் எப்படி மரங்களுக்கு எல்லாம் இல்லை, இது முன்னால்தான் இப்பதான் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்ற சயின்ஸ்ல நம்ம அதுன்னு கேட்கிறோம். ஆனா உபநிடத்திலேயே அனாதி காலமா உபநிடத்திலேயே கொடுத்திருக்கு, ஆச்சாரியால் பாஷத்துல தெளிவா எழுதியிருக்கா. அதனால சயின்டிஸ்ட வையறேன்னு நினைக்க விடாது, அவ சொல்ற கண்டுபிடிச்ச இருக்குங்கிறது நமக்கு உபநிடத்துல சொல்லி இருக்கு, உபநிடம் சொல்லியிருக்க நம்ம நம்புறோம். நீங்க எடுத்து காட்டுன்னா இதெல்லாம் நம்ம காட்டணும், அது நம்ம ஒழுங்கா வாசிக்கணும். ஆச்சாரியால் நமக்கா எவ்வளவு பண்ணியிருக்கார் என்கிறது நம்ம உணரணுங்கிறதுக்காக சொல்றேன். ஆகையால் மரங்களுக்கெல்லாம் உயிர் இருக்கு அப்படின்னு உபநிடத்திலேயே சொல்லியாச்சு. ஆச்சாரியால் சொன்னதுக்கும் காணாததுக்கும் சொல்லியிருக்காரு தப்புன்னு சொல்ற இளைஞர்கள. கணாதர்னு ஒரு மகர்ஷி, கணாதருங்கிறது பேரு கணபட்சர்னு பேர் இருக்கு. கணபட்சருங்கிற ஒரு மகர்ஷியானவர் தான் அந்த நெல்லை அறுவடை பண்ணி அதுல இருந்து எடுத்தால் அதுக்கு இம்சை வருங்கிறதுக்காக பண்ணப்படாதுங்கிறதுக்காக கீழ்விழுந்தனில் பொறுக்கி தோலியை விரிச்சு அதை காட்டார் அப்படின்னு இருக்கு. அந்த மகத்தையை பத்தி நாங்க சொல்லவே இல்லை. எப்பொழுதும் நாங்க ஒரு சாஸ்திரத்தை வெய்யறதா இருந்தால் அந்த சாஸ்திரக்காரரை சொல்ல மாட்டோம். இந்த சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அது. அதே கணாதர் தான் எழுதினதுல ஜீவன் மரங்களுக்கு உயிர் இல்லைன்னு எழுதியிருக்கார். ஏன் ஐயா அப்படி எழுதியிருக்கார்? சாஸ்திரங்கள் எல்லாமே வேதாந்த சாஸ்திரம் நமக்கு புரியணும்னு வந்தது. வேதாந்த சாஸ்திரம் புரியணுங்கிறதுக்காக முதல்லயே ஜீவன் பிரம்மம் ஒண்ணுன்னு சொன்னா ஊர்ல இருக்கிறவங்க நம்ப மாட்டோம். நமக்கே இவ்வளவு கட்டம் இருக்கு, இவ்வளவு ட்ரெயின் ஆனது. இந்த அத்வைத சாஸ்திரம் என்கிறது அந்த ரிஃபைன்டு மைண்டுக்கு தான் புரியுமே தவிர சாதாரண மனிதர்களுக்கு புரியவே புரியாது. அதற்காக அவ என்ன பண்ணியிருக்கா, ஒவ்வொரு படிக்கட்டா இது வரைக்கும் புரிஞ்சுங்கோ இது வரைக்கும் புரிஞ்சுங்கோ அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் காணாத, செகண்ட் ஸ்டெப் பாத்தியாயினர், அதுக்கப்புறம் கௌதமர், தேர்ட் ஸ்டெப் சாங்கியர், நாலாவது யோகி, ஐந்தாவது பூர்வமீமாம்சை, ஆறாவது அத்வைதம். இப்படி வேதாத்தியனம் பண்ணின பிறகு இந்த படிகட்டு படிகட்டா வரணும்னு சர்வ வேதாந்த சித்தாந்தம் அப்படின்னு இந்த சாஸ்திரங்களை தனியா சொல்லிடும். அதனால அவர் பேசிக்கா சொன்னதான லெசன்ஸ்ல அது வேண்டாம் சொன்னார். ஆனா தான் வாழ்க்கையில அனுபவிக்கும் பொழுது அஹிம்சத்தை அனுபவித்தார். அதனால அவர் சொன்ன சாஸ்திரத்தை சொல்றோமே தவிர கணாதர வைக்கல. எப்படி அஸ்மின் இந்த விருட்ச திருஷ்டாந்தே மரம் எனக்கூடியதான எக்ஸாம்பிள் தர்சிதம் காட்டப்பட்டதோ ஜீவேன யுக்தா விருட்சா அசுஷ்டா. என்ன சார் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஜீவனோடு கூடியதான மரமானது பட்டு போவதில்லை. ரசபானாதி யுக்தா ஜீவதி, மறுபடியும் ரசம் அன்னம் இவையெல்லாம் சாப்பிட்டு கொண்டு உயிரோட இருக்கிறது. இத்தியுச்சது ததபேதஸ்த ஜீவன் இல்லைன்னா மரியதே போகிறது. இது உச்சது ஏவமேவ கல சோமிய விதி, இப்படியே அறிந்து கொள்ளப்பா. இது ஓவாச ஜீவ அபேதம், ஜீவனோட விடுபட்டது. ஜீவ வியுக்தம் வாவா, ஜீவனோட தனியானதல்லவா. இதம் சரீரம் ரியதே, சோ டெத் எதுக்கு, ஒன்லி ஃபார் தி பாடி. சரீரம் ரியதே ந ஜீவோம் ரியதே, ஜீவனுக்கு நாசம் இல்லை. ஆகையால் ஜீவனிலிருந்து தனிப்படப்பட்டதான பிரிக்கப்பட்டதான சரீரம் தான் பிராணனை விடுகிறது. இது காரிய சேஷே, ஆனா கொஞ்சம் காரியம் இருக்குமே ஆனால் என்ன ஆறுது, சுப்தோப்திதஸ்யா முழித்துண்டது அவனுக்கு, தூக்கத்துல முழித்துக் கொண்டவனுக்கு. மமேதம் காரிய சேஷம், எனக்கோ இந்த காரியம் மிச்சம் இருக்கு. அபரிசமாப்தம் எட்டு பிடன் இது ஸ்மிருத்வா சமாபன தரிசனால், மறுபடியும் வந்துகிறான். ஆகைய தூக்கத்துல சத்தோட போறதுன்னு என்ன, அந்த மனசு போறதோ இல்லையோ, அந்த மனசுல இன்னும் காரியசேஷம் கர்மா இருக்குமே ஆனால் மறுபடியும் வருது சார். கர்மா இல்லைன்னு வச்சுங்களேன், அப்படியே சத்சம்பத்தி அடையும். கர்மா கொஞ்சம் பாக்கி இருக்கோ இல்லையோ, அதனால அடுத்த நாள் வருது. அந்த கர்மசேஷம் இருக்கு சார். இப்ப ஏதோ தூக்குறான் எழுந்துக்கிறான், அவனே ஜீவன் தான் போயிட்டான்னு சொல்ல மறுபிறவி ஏற்படுறது. அப்ப என்ன காரியசேஷம் இருக்குன்னு, ஜீவனுக்கு நாசம் இல்லை, அப்பொழுதும் அந்த சரீரத்துக்கு தான் நாசம், ஜீவன் சௌக்கியமா இருக்கான். அது எப்படி, ஜாத மாத்திராணாம் ஜந்தூனாம், ஜீவன் பிறக்கிறப்பவே கர்மாவோடையே பிறக்கிறான் என்கிறதுக்கு அடையாளம் சொல்ல வேண்டாமா நீங்க? ஜாத மாத்திராணாம், பிறந்தவனைக்கு இருக்கக்கூடியதான பிராணிகளுக்கு சன்னியாபிலாட்ட, பிறந்ததுமே அம்மா பால் குடிக்கணும்னு பாரு. அதுக்கு எப்படி சார் தெரியும், யாராவது சொல்லிக் கொடுத்தாளா, அதுக்கு சொல்லிக் கொடுத்தாதான் புரியுமா? அந்த சின்ன வயசுல வாயால சொன்னாலோ எதை பண்ணாலும் எப்படி புரியும்? குழந்தை பிறந்ததுமே அம்மா பால் சாப்பிடணும்னு போறதே, அதுக்கு ஆசை இருக்கே, உயிரோட இருக்கணும்னு, உயிரோட நீ இருக்கணும் அப்பதான் உனக்கு சுகம் வரும் துக்கம் வரும்னு யார் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தது? அது எப்படி சன்னிபானத்தில் அம்மா பால் குடிக்கிறதுல அதுக்கு பிரவருத்தி ஏற்பட்டது கேளுங்க. ஜாத மாத்திராணாம், பிறந்தவனுக்கு வேற ஒண்ணு ஸ்கூலுக்கே போல படிக்கவே போல. ஜந்தூனாம் சன்யாபிலாட்ட பயாஜி தர்சனா, குழந்தை கண்ணு தரது இருக்க, கிட்ட போய் கையை இப்படி இருக்கா கண்ணை முடிக்கிறது, ஏன் பயம் இருக்குது, கண்ணுல ஏதாவது எழுதுமோ பயம் இருக்கு. அது அப்ப குழந்தைக்கு அந்த பயம் எப்படி வந்தது, ஜென்மாந்தரத்துல பயம் அனுபவிச்சா தானே வரும். ஆகையால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பறக்கும் பொழுதே கர்மாக்கள் உண்டு. அவ்வளவு ஜந்தூனாம் தன்யாபிலாஷ பயாதி தர்சனாச்ச அதீத ஜன்மாந்தர அனுபூதா, போன ஜென்மா அதுக்கு முன்னால ஜென்மா அதுக்கு முன்னால ஜென்மா எதெல்லாம் அனுபவிச்சிருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அப்படியே இம்பெடட் இன் மைண்ட். அனுபூதா தன்யபான துக்க அனுபவ, காத்து மூச்சுன்னு கத்துறத, ஏன் என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்கன்னு அழறதான் அந்த குழந்தை. எனக்கு பசியா இருக்கே காப்பாத்துங்க, அம்மாவுக்கு கொடுத்து பாலை கொடுக்குறேன், அப்ப கொஞ்சம் நேரம் சௌக்கியமா இருக்கு. ஆகியால் தன்யபான துக்க அனுபவ இவைகள்லாம் இருக்கிறதுல ஸ்மிருதி கம்யதே. அதே போல அக்னிஹோத்ராதீனான் வைதிக கர்மணாம், இப்படி இல்லைன்னா அக்னிஹோத்ராதி வைதிக கர்மாக்களுக்கு எல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும். ஏன்னா இவன் ஜீவன் மரண சந்தத்துல ஜீவனும் போயிட்டாங்க வச்சுங்களேன், இவனுக்கு சொர்க்கலோகத்துல யாருக்கு பலம் வரப்போறது? இந்த ஜீவன் சொர்க்கலோகத்துக்கு போகணும். அதே போலயே அடுத்த ஜென்மாவில எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கர்மாக்களை பண்றான். அதுக்கெல்லாம் அடுத்த ஜென்மாவில இல்ல மரணத்திலேயே ஜீவன் போயிட்டாங்க, ஏன்னா அதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுமா இல்லையா? ஆகையால் எப்பொழுது அக்னிஹோத்ராதி கர்மாக்கள் மரணானந்தரங்களுக்கு பலன் கொடுக்கும் என்று விதிக்கப்பட்டிருக்கோ அப்பொழுது ஜீவன் நித்தியம், அவன் போகலை. எது போச்சு? அவனுடைய உபாதி போச்சு. உபாதியில ஒரு பகுதி தான் போச்சு. அக்னிஹோத்ராதீனாம் அக்னிஹோத்திரம் முதலிய வைதிக கர்மணாம் அர்த்தவத்வாத் ந ஜீவோம் ரயதே இதி. ஆகையால் ஜீவன் சத்சம்பத்தி அடைந்தாலும் ஜீவன் போவதில்லை. கேள்வி எப்படி சமாதானம் எப்படி வந்தது ஒவ்வொருதான் நம்ம பார்த்துக்கணும். காரியம் காரணத்தை அடைஞ்சால் சத்சம்பத்தி ஆகும், ஜீவன் தன் காரணமான சத்தை அடைந்தால் சத்சம்பத்தி ஆகணும், ஜீவன் நாசமாகணும். ஜீவன் நாசம் ஆகிறதில்லை. அந்த எக்ஸாம்பிள் சையேடோ அணிமா இத்தியாதி சமானம் இதெல்லாம் மீதி அந்த வாக்கியத்துக்கு ஆன்சர் பதில் சொல்லி வியாக்கியானம் சொல்லி வச்சு. அப்ப அப்புறம் கேட்கலாம் கதம் புனகா இப்படி இடம் அத்தியந்த ஸ்தூலம் பிருதிவியாதி. இந்த பிருதிவி பூமி பாருங்க என்னென்ன ஸ்தூலமான பதார்த்தமா இருக்கு. பிரதிநியத தேசகால வஸ்து ஸ்வபாவத்வார். இந்த உலகத்துல சில சிலதுக்கெல்லாம் ஒரு ஆர்டர் இருக்கு சார். சமரிமானம்னா அது காஷ்மீர்ல தான் இருக்கும், இங்க வராது. அதனுடைய வால்ல இருக்கிற முடி எடுத்துதான் சாமரம் போடணும். இந்த விஞ்சாமரங்கள்ல போடுற பதில் வெள்ள வெள்ளைய அந்த மானுக்கு பின்னால் இருக்கக்கூடியதான முடிதான் அது வசதினு சொல்றது. அது அந்த ஊர்ல தான் கிடைக்கும். மெட்ராஸ்ல கிடைச்சா எல்லாரும் ஒத்தரே பொலிட்டிஷன் எடுத்துட்டு போயிடுவான். அது எங்கேயும் முதல் கிடைக்காது. அதே போலயே சில பதார்த்தங்கள் சில மான்கள் இந்த ஈர மழகர் பத்தில அது கேரள தேசத்துல தான் வளரும். அது அங்கெங்கயோ கல்கட்டால வளராது. ஏன் சுவாமியினர் அது அதனுடைய பொருள். ஒரு ஒரு பிராணி அங்க ஒரு இடத்துலதான் இருக்கணும், இன்னொரு இடத்துல இருக்கக்கூடாது. ஆடு இருக்க ஆடு நம்ம ஊர்லயும் இருக்கு, இதே ஆடுதான் ஹிமாலயத்திலயும் இருக்கு. அங்க இருக்க ஆடுக்கு உடம்பெல்லாம் உருளு சார். அதே ஆடை இங்க கொண்டு வந்து வச்சோம்னா ரெண்டாவது நாள் பிராண விட்டோம், ஊழல் இருக்காது. அதே போல இந்த ஆடை நீங்க ட்ரெயின்ல அங்கே கொண்டு போங்க, நடு ட்ரெயின் டெல்லியிலேயே பிராண விட்டோம். இந்த ஆடு குளிர தாங்காது. இதே ஆடுக்கு அண்ணா தான் அவர், அவர் எல்லா குளிரும் தாங்க, அவர் வெயில தாங்க மாட்டார். பிரதிநியத தேசகால வஸ்து அந்த பகவான் என்னென்னமா தயார் பண்ணி வச்சிருக்க. இந்த தேசத்துல தான் பிறக்கணும், இந்த காலத்துல மாம்பழம் இந்த சீசன்ல தான் வரும், ஒரு மாசம் ஆட்டம் கிடையவே கிடைக்காது. பலாப்பழத்துக்கு ஒரு சீசன், மல்லி புட்பம் ஒரு சீசன், ரோஜா புட்பம் ஒரு சீசன், எல்லா சீசன் எல்லாம் தான் இருக்கு. அந்தந்த சீசன் எப்படி இந்த சீசன்ல தான் இது பிறக்கணும் யார் சார் சொல்லிக் கொடுத்த? இந்த உலகத்துல பிரதிநியத தேச காலம், ஒரு நியதமான தேசம், ஒரு நியதமான காலம், ஒரு நியதம் வேற. பால்ல உரக்குத்தினா தான் தயிர் வரும். கொஞ்சம் கெரோசின் டிராப் போட்டு வேணுங்க, நாளைக்கு தயிர் வரதா பாரு சார், பால் வேஸ்ட் ஆயிடும். வேற என்ன அதுக்கு இது பண்ணினா தான் சார் வரும், இன்னொன்னு பண்ணா வராதுன்றது யாரு கண்டுபிடிச்சாரு? அது இது பண்ணா தான் எப்படி வரும்? அப்புறம் நீங்க சொல்ற கேட்டலிஸ்ட் சார் அது இல்ல அப்பத்தான் சொல்ற நீர் முதல்ல அது எப்படி வந்தது எப்படி கண்டுபிடிச்சு பகவான் அப்படி சுட்டி பண்ணி வச்சிருக்க. அப்படிப்பட்டதான அந்த உலகம் அதிஸ்தூலமான உலகம் புதிவியாதி நாம ரூபவது பெயர் ஒரு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பெயர் ஒரு உருவம் இருக்கக்கூடியதான ஜெகது அத்தியந்த சூக்மா அது வெரி வெரி சட்டில் ஒரு புலனாலையும் அறிய முடியாதுதான சத் ரூபாத் சத் எனக்கூடியதான நாம ரூப ரகிதாத் அந்த பிரம்மத்துக்கு பேரும் இல்ல உருவம் இல்ல. அப்படிப்பட்ட சத்துல இருந்து ஜாயதே உண்டாகுதுங்கிற இத்தேதது இங்க ஒரு டவுட்டா இருக்கு சார். தெரியுமா நீங்க சொல்றது தப்பா இருக்காது, நம்ம மனசுல புரியல. கிவ் மீ அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு திருஷ்டாந்தேன பூயேவமா பகவான் விஜ்ஞாபயதோ இது அவர் சொன்னார். ஓகே அது பையில வச்சிருக்கேன் தரேன். ததா சோம்யே இது ஹோவா ஜபிதா அப்படியே திருஷ்டாந்தம் சொல்றேன் அப்படின்னு. என்ன திருஷ்டாந்தம்? சோம்ய க்ரோத பலமத ஆஹரேதி இதம் பகவகிதி விந்திதி பின்னம் பகவகிதி இமத்ரபஸ்ய சீதி அன்வியமேதானா பகவகிதி ஆசாம் அங்க ஏகாம் பிந்தீதி பின்னா பகவகிதி கிமத்ர பஸ்ய சீதி நகிஞ்சன பகவகிதி தகும் ஹோவாச எம் வை சோம்ய ஏதமணிமானம் ந நிபாலயசே ஏதஸ்ய வை சோம்ய ஏதோ அணிம்னா ஏவம் மகான்யக்ரோதஸ்திஷ்டதி ஸ்வத்தஸ்வ சோம்யேதி சய ஏகோ அணிமா ஐஜதாத்மியமிதகம் சர்வம் தத் சத்யம் சாத்மா தத்துவமதி ஸ்வேதகேதோ இது பூய ஏவமா பகவான் விஜ்ஞாபயத்விதி ததா சோம்யேதி ஹோவாச. பதினெண்டாவது கண்டம் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஸ்வேதகேதுவுக்கு ஆத்ம தத்துவத்தை சொல்லணும் என்று நினைத்ததான அப்பா எல்லா சாஸ்திரங்களும் வாசிச்சிருக்காங்க. பன்னெண்டு வருஷம் குருகுலத்தில் இருந்து எல்லாரும் விட நன்றாக வாசித்து வந்தான். அவனுக்கு கொஞ்சம் தான் தான் நன்னா படித்தவன் எல்லாவற்றுக்கும் சமாதானம் சொல்லக்கூடிய திறமை எனக்கு இருக்கு என்றதான ஒரு அபிமானம் அகங்காரம் உண்டு. அதை குறைக்கணும் என்பதற்காக அவருக்கு எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறியப்படுமோ இவைகள்லாம் சொன்ன. அவருக்கு அது தெரியல தெரியல. இன்னைக்கு நமஸ்காரம் பண்ணி கேட்டபொழுது தான் சொல்றேன்னு ஆரம்பிச்சார். சோ உலகம் முழுக்க அந்த ஒரு காரணமான சத்துலருந்து தான் வந்தது. அதை அறிந்தா எல்லாம் அறியப்பட்டதா ஆகிவிடும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதற்கு பிறகு அந்த ஆத்மாவுடைய தத்துவத்தை சொல்லணும், அந்த சத்தனுடைய தத்துவத்தை சொல்லணும். அதற்காக தானே சொல்ல தொடங்கினார். பையன் கேட்கல இப்ப தூக்கத்துல நான் தான் நினைத்துக் கொண்டிருக்க நீயே அந்த பரமாத்மாவோட ஒன்னா ஆகிறாய் அப்படின்னு. ஆகையால் அந்த நான் சென்று சொல்லக்கூடியதான ஒரு சைத்தன்யமும் சித்திஸ்வரூபமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னார். அதோட மட்டும் அவர் அறியறதுக்கு பசி தாகம் இவர்கள் வரும்பொழுது அவனால் தான் வருதுன்னு நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பிடிச்சார். ஒவ்வொரு மனிதனும் தூங்கும் பொழுது பரமாத்மாவோட ஒன்றாக சேருவேன் ஏனால் யாரும் அறிந்து கொள்வதில்லையே எதற்காக அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கு தேன் பிந்துக்கள் எல்லாம் அங்கங்கு புஷ்பங்கள்னால் இழுக்கப்பட்டு ஒரு இடத்துல சேர்த்து வச்சாலும் அவைகளுக்கு எப்படி அறிவில்லையோ அப்படி இல்லை. ஏன்னா இவனும் அந்த தேன் பிந்துகள் மாதிரி ஜடமாயிட்டான் தூக்கத்துல மனசுல்ல. ஆகையால் இவனால் அறிய முடியலை அப்படி அப்படின்னா எழுந்துட்டு வந்த பிறகு நான் சத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு ஒத்தருக்காத அறிய வேண்டாமா சார். தூக்கத்துல நான் சத்தோட இருந்தேன், வெளியில வரும்பொழுது சத்தோட சத்துல இருந்து வந்தேன்னு தெரிஞ்சிருக்கணுமே. ஆமா தெரிஞ்சிருக்கணும். ஆனா என்ன ஆறுது அந்த சமயத்துல சத்தம் மறந்துட்டு தான் வெளியில வரான். நதிகள்லாம் சமுத்திரத்துக்கு சேர்ந்ததா இருந்த போதிலும் சமுத்திரத்தை விட்டு ஆகாசத்துக்கு மேகங்கள் வழியாக போய் அந்த மேகங்கள் எங்கேயோ போய் கொட்டின பிறகு தான் நதியாக ஆற சந்தர்ப்பத்தில் நான் அந்த சமுத்திரத்திலிருந்து வந்தேன் அது அறிவிருக்கோ இல்ல. ஏன் இல்ல? அந்த சமுத்திரத்தை மறந்து அது உண்டாச்சு. அதே விதமாகத்தான் நமக்கும் அந்த சுற்றுத்தில் இருக்கிற பரமாத்மாவை மறந்து அதுக்கப்புறம் நான் மனசோட வெளியில வந்திருக்கோம். ஆகையால் நமக்கு அந்த தத்துவமானது தெரியலை அப்படின்னு. அதுக்கு பிறகு அவன் சந்தேகப்பட்டான், உலகத்துல எந்த ஒரு காரியமா இருக்கட்டும் தன் காரணத்தை இழந்தால் அது அழிந்து விடும் அல்லவா. குடமானது மண்ணை சேருமையானால் குடம் போயிடுது, நகையானது உடஞ்சி போயிடுமையானால் அதை உருக்கி தங்கமா ஆக்கிமையானால் நகை போயிடுது. அதே விதமாக லோகத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பொருளும் தன்னுடைய காரணத்தை அடையுமையானால் தான் அழிந்து விடுமே. இந்த ஜீவனும் தன் காரணமான பிரம்மத்தை அறிந்தானேயானால் அடைந்தானேயானால் பிரம்மமாக ஆனாயனையானால் இவன் ஜீவனே போயிடுவானே அப்படின்னு ஒரு சந்தேகப்பட்டார். அதுக்கு சொன்னார், அப்பா சத்துல ஒன்னா ஆகிறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு அடிபாகத்துல ஒரு கோடாலியால ஒரு கோடு போட்டாலும் நடுபாகத்துல போட்டாலும் மேல் பாகத்துல போட்டாலும் அந்த மரம் மட்டும் போறதில்ல. ஆனா அந்த மரம் எங்கே அடிபட்டதோ அந்த இடத்துல கொஞ்சம் ஜலம் சிரவிக்கிறது அவ்வளவுதான். ஆகையால் ஜலம் சிரவித்தாலும் அது சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டுத்தானே இருக்கு. அதே விதமாக இந்த ஜீவனானவன் முழுமையாக அது பரமாத்மாவோட ஒன்னா சேர்ந்துட்டாயானால் மறுபடியும் வராம போகலாம். அந்த ஜீவனுடைய உபாதைகள்ல மனசு பிராணம் புலன்கள் சூல சரீரம் இப்படி அநேக உபாதைகள் இருக்கு. மனசு ஒண்ணுத்தான் அங்கே போய் லயத்தை அடைகிறது. ஆகையால் அந்த மனசு சம்ஸ்காரங்களோட போய் உள்ள சேர்றதே தவிர அவர் ஒண்ணுமில்லை. மற்ற பிராணாதிகள்லாம் இருக்கு. ஆகையால் மரத்துல ஒரு களையோ ஒரு பாகம் மட்டும் அடிபட்டால் எப்படி மரம் முழுக்க போறது இல்லையோ, அதே போல ஜீவனுக்கு ஒரு பாகமாக இருக்கக்கூடியதான அந்த மனசு மட்டும்தான் லயத்தை அடையிறது. ஆகையால் அவன் நாசத்தை அடையறதில்லை அப்படின்னு. ஜீவனுக்கு நாசம் இல்லை, ஜீவனுடைய உபாதிக்குத்தான் லயம் ஏற்படுகிறது அப்படின்னு பதில் சொல்லியிருக்க. அது சொன்ன பிறகு சொல்றதெல்லாம் நன்னத்தான் இருக்கு. இந்த உலகமானது அந்த சத்துல இருந்து வருதுங்கிறதுல ஒரு சின்ன டவுட் இருக்கு. அந்த சத்தை இதுவரைக்கும் யாரும் பார்க்கல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் தூங்கும் காலத்தில் சத்தோட போய் சேர்றார். ஆனா சத்து யாருக்கும் தெரியல. சத்துல இருந்தா எல்லோரும் வெளியில வர்றார். ராத்திரி தூக்கத்துல பிரம்மத்தோட ஒன்னா போயிட்டு மறுபடியும் அந்த பிரம்மத்திலிருந்து வெளியில வருகிறோம். ஆனா அந்த பிரம்மமானது ஒருத்தரும் பார்க்கலை. எல்லோரும் சத்துல போய் சேர்றா, சத்தா அறியல. நானுமே சத்துல இருந்து வெளியில வர்றா, ஆனா சத்தா அறியல. அந்த சத்தம் எப்படி இருக்கு? அத்தியந்த சூட்சமாக இருக்கு. சப்தம் இல்ல, ஸ்பர்சம் இல்ல, ரூபம் இல்ல, ரசம் இல்ல, கந்தம் இல்ல, உருவம் இல்ல. அப்படி ஆகாசத்தை விட சூட்சமாக இருக்கக்கூடியதான அந்த சத்திலிருந்து இவ்வளவு பெரிய உலகம் எப்படி சார் வரும்? இந்த உலகம்னு பார்த்தா இது மனசுக்கு ஒரு வியப்ப உண்டுபட்டது. ஒவ்வொரு பொருள்லயும் ஆயிரம் வெரைட்டி இருக்கு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உருவம் உண்டு, ஒரு பெயர் உண்டு. நாம ரூபாபியம் வியாக்கிரதஸ்ய. உலகத்துல ஏதாவது பொருள் பெயர் இல்லாத பொருள் இருக்கா சொல்லுங்க பாக்கலாம். ஒரு பொருளை நீங்க பார்த்தாலும் அதுக்கு ஒரு பெயர் நீங்களே வச்சிடுறீள். பெயர் இல்லைன்னாலும் தெரியாதவனாலும் ஒரு பெயரை வச்சிடுறீள். அதே போல ஒரு சொல்லு இருக்குமே, ஏன்னா அந்த சொல்லுக்கு பொருள் இல்லாத சொல் இருக்கும். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பெயர் உண்டு, ஒரு பெயர் இருக்கிற பொருள்களுக்கெல்லாம் ஒரு உருவம் உண்டு. எத்தனை பொருள்கள் இருக்கு ஒவ்வொரு வகையிலையும். ஒரு புட்பத்தில் பார்த்தா ஆயிரம் புட்பங்கள், ஒரு பழம் பார்த்தோம்னா ஆயிரம் பழங்கள். மனுஷாலை பார்த்தா சொல்லவே வேண்டியது இல்லை, இத்தனை மனுஷால இருக்க எல்லாருக்கும் ஒரு தலை ரெண்டு கால் ரெண்டு கை தான் இருக்கு. ஒத்த மாதிரி ஒத்தம் இல்ல சார், உண்மையாக விவகாரம் எப்படி இருக்கு? சரி, இத்தனை மனுஷால இருக்க அவ மனசு ஒரு கணம் இருந்த மாதிரி ஒரு கணம் இருக்க மாட்டேங்குது. எத்தனை விவகாரங்கள், எத்தனை கர்த்தத்துவம், எத்தனை போக்திருத்தம். பிறந்தண்ணிலிருந்து ஆனந்தமாக இருந்தா பண்ண, கல்யாணம் ஆரம்பம் இந்த வீடு எனக்கு தான் நினைச்சுட்டு நான் தானே சமையல் கட்டுக்குள்ள எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சரியாது, மாட்டு பண்ணு வந்ததுமே என்ன ஆச்சு? நான் சும்மா இருப்பேன், மாட்டு பண்ணு தான் வேலை செய்யணும். என்ன கர்த்தரு போக்திரு, ஒரு சமயத்துல கர்த்தாவா இருக்க, இப்ப நான் போக்தாவா இருக்கணும். என்ன விவகாரம் இப்படி அநேக கர்த்தரு போக்திரு சம்யுக்தத்தை. இப்படிப்பட்டதான இந்த உலகம் இருக்கு, இவ்வளவு பெரிய உலகம் மனசுனால மட்டும் இப்படித்தான் இருக்கும் என்று எப்பொழுதும் யாராலும் நினைத்து பார்க்க முடியாது. உங்க தாத்தா காலத்துல டிவி கிடையாது, விருந்து கிடையாது, குடத்துல தான் இதெல்லாம் வச்சுட்டு இருக்க. ஆத்துல போய் ஜலத்தை கொண்டு வருவார், ரெண்டு ரெண்டு குடம் கொண்டு வர அவ்வளவுதான். அது அடுத்த நாள் காலங்க வரைக்கும் எல்லாரும் சுத்தமா சாப்பிடுவாங்க. இப்ப எவ்வளவு ஜலத்தை கொட்டுறான்னு தெரியுமோ, அனாவசியமா வேஸ்ட் பண்றாங்க. ஜலம் கீழே கொட்டப்படாது, லட்சுமி போயிடும் அப்படின்னு சொல்ல நாட்கள்லாம் குழா திறந்து அப்படியே போயிட்டே இருக்க. கோப்பாடு விவகாரம் முழுக்க கட்டமான காலத்துல எப்படி ஜனங்களுடைய விவகாரங்கள்லாம் மாறி இருக்கு பாருங்க. இப்படிப்பட்டதான இந்த உலகத்துல இவ்வளவு வித்தியாசங்களோட கூடியதான உலகமானது, என்னமா ஒரு கண்ணுக்கு தெரியாத அத்தியந்த சூட்சமான பதார்த்தம் வருங்கிறத நான் நம்புறது சொல்லுங்க பாக்கலாம். ஏதோ மண்ணில இருந்து படம் வருதுன்னு அது பக்கனால பாக்குறோம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த தங்க பிஸ்கெட்ல இருந்து இவ்வளவு பெரிய நகை வந்தாலும் அதுவும் டவுட் தான். நான் இழுத்து இழுத்து பார்த்த பிஸ்கெட் அது வரல, அது எப்படியோ பண்ணின சார், அவ்வளவு தின்னு அதை பண்ணி அதை உன்னோட ஒண்ணு முறுக்கி அது எப்படியோ முறிக்கிற நாங்க ஏன் பண்ணி கொடுத்தா சரி நல்லா இருக்கே போட்டுக்கிறேன். இது கண்ணால பாக்கறதுனால நம்ப முடியறது. பால் ஆறுது நெய் ஆறுதுன்னு பாலுக்கும் நெய்க்கும் சம்பந்தம் இல்லை சார். பால்ல இல்லாத வாசனை நெய்யில வந்து பாலுக்கு வெள்ளா கலையா இருக்கு, நெய்யானது கலர் இல்லாம இருக்கு. பாலை சாப்பிட்டா அவ்வளவு ஜீர்ணமாறுதுல, நெல்ல நெய்ய சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கு. ஆனா பால்ல இருந்து நெய் வருதுங்கிறது ஒத்துக்கிறோம். காரணம் என்னன்னா அந்த ப்ராசஸ் கண்ணால பாக்குறோம், அதனால ஒத்துக்கிறோம். யாராவது பிரம்மத்துல இருந்து உலகம் வந்ததை பார்த்தீடா, மனசுல நினைச்சு பார்க்க முடியறதா? ஆயால் இதை பார்க்க முடியாது, இதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. சத்துல இருந்து இவ்வளவு பெரிய உலகம் வருதுங்கிற விஷயத்துல நீங்க சொல்லுங்க அது ரெண்டு அர்த்தம் அப்படின்னு கேட்டானே. சரிங்கிறார் அவர், சொல்றேன் என்ன அது ரெண்டு அர்த்தம். அவர் எல்லாரும் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணணும்ட்டு அவர் அங்க உட்கார்ந்து எதிர்க்க ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த பையனை எழுந்துக்கோ, என்னாச்சு? நேரா போனார் போய் அங்கே ஆலமரம் இருக்கு, அதுல இருந்து ஒரு சின்ன விழுத எடுத்துட்டு வா, ஒரு சின்ன அந்த பழத்தை எடுத்துப்பாரு எடுத்து அதை உடனே என்ன இருக்குன்னு கொட்டை இருக்கு, அதையும் உடனே அதுக்குள்ள என்ன இருக்க சின்ன சின்ன பீஜங்கள் இருக்கு அதையும் உடனே உடச்சு என்ன இருக்குன்னு ஒண்ணுமே இல்லைன்ட்டவன் ஒண்ணுமே காணப்படலையோ. நான் அந்த சின்ன பீஜத்துல இருந்தான் ஏட்ட மகான் எக்ரோத தீர்த்ததி, இவ்வளவு பெரிய ஆல மரம் அந்த விதையில இருந்தா வந்தது. அந்த விதை இந்த மலை வந்து அது பெருது பெருது இவ்வளவு பெருது. எவ்வளவு பெரிய அடிக்கட்ட பாத்தியோ ஆல மரத்துக்கு, எத்தனை கிளைகள் பாத்தியோ, அதுக்கு மேல எத்தனை வேர்கள் தொங்கிட்டு இருக்க பாத்தியோ, அதுக்கு எத்தனை பேர் உட்கார்ல, நூற்று கணக்கான ஜனங்கள் உட்கார்ந்து எல்லாம் நல்லா ஆனந்தமா வச்சு கொள்ளலாமோ இல்லையா? அவ்வளவு பெரிய ஆலமரம் கண்ணுக்கு தெரியாததான அந்த ஆலம் எழுதுல இருந்தானே வந்தது. இதை நம்பறியும், இதை நம்பும் பொழுது அதையும் சார் நம்பப்படாது. ஒண்ணுக்கும் தெரியாது, எதற்கும் அறியப்படாதான ஆலம் எழுதுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த இதுல இருந்து ஆரம்பிச்சு அடிக்கட்ட வயர்கள் கிளைகள் இலைகள் அதோட இல்லாம துளிர்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடியதான புட்பம் பலம் உத்தான இருக்கு. அதுக்குள்ள அந்த ஆலமத்துக்கு வரதில்லை எத்தனை பட்டைகள் கூடு கட்டிட்டு இருக்கு, அதுக்கு எத்தனை இடம் இருக்கு, இவ்வளவும் இருக்கு. எத்தனையும் அந்த சின்ன ஒரு விதையிலிருந்து வந்தது, கண்ணுக்கு தெரியாத விதையிலிருந்து இவ்வளவு பெரிய மரம் வறுமையானால் இதை நம்புவேனால் ஒரு சத்துல என்ன அந்த விதையில இலை இருக்கா, கிளை இருக்கா, அடிக்கட்டை இருக்கா, வேறு இருந்ததா? ஒண்ணும் இல்லையப்பா. அது எப்படிப்பா வந்தது? வந்ததா இல்லையா? அவைகள் கண்ணுக்கு காணப்படாத போனாலும் எப்படி வந்ததோ